rilavando curusi, prima mandò caranda na guerra. Aya, andavare alacchiam pannade, deva prasinatte alacchiam pannade, deva aradini alacchiam pannade, devante samagatte alacchiam pannade, nee indaikku alacchiam panninaa. நாளைக்கு தேவனுனை அலட்சியம் பண்ணுகிற நாள் வரும் என்பதை மறந்து விடாதே. அலட்சியம் பண்ணாதே தேவனுடைய சமூகத்தை. அல்லேலூயா. வாரும் தூய ஆவி உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உன் வல்லமையா எம்மை நிறைத்தேளுகை செய்ய. நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா எங்க பாரம் இறங்கி விடும் அப்பா. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கிவிடும். எங்கள் ஊழியங்கள் எல்லாம் மாறிவிடும் அப்பா. ஓ சபையே மாறிவிடும் ஆண்டவர். நீங்க மாத்திரம் எங்கிட்ட வந்துட்டீங்கன்னு சொன்னா அது எங்கள் வாழ்வில் பெரிய ஒரு மாற்றம் ஆண்டவர். நல்ல ஆவியானவர், அவருடைய இன்ப பிரச்சனத்திற்கு ஆயுஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரும் பாதத்தை நாங்கள் ஒப்படைக்கிற ஆண்டவர், எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா அதற்கு ஒரு முக்கிய காரணம் ஒன்று இருக்கிறது. ஒரு முக்கிய காரணம் ஒன்று இருக்கிறது. அது இல்லை என்று சொல்லி சொன்னா இத்தனை வருஷ காலமாக நாம் வாழ்ந்து முடிக்க முடியாது. எத்தனை வருஷ காலமும் நாம் நின்று பிடிக்க முடியாது. ஒரு சிலர் நாம் சொல்லலாம் நம்முடைய பணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சிலர் நாம் சொல்லலாம் எங்களுடைய படிப்பிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சிலர் நாம் சொல்லலாம் எனக்கு சொந்தம் இருக்கிறது, பந்தம் இருக்கிறது, கோத்திரம் இருக்கிறது, தேசம் இருக்கிறது, அதனால் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்லலாம் இல்லையா. ஆனால் வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நாம் எதைத்தான் செய்தாலும் ஒரு காரியம் நம்மளோடு இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அது இருந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா. திருப்பிக் கொள்ளுங்கள் லூக்கா முதலாவது அதிகாரம் 28 வசனத்தை வாசியுங்கள். முன்னுரையாக சில வார்த்தைகளை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். திருப்பிகள் லூக்கா முதலாவது அதிகாரம் 28 வசனம் வாசிங்க.
அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார்.
ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருந்தாலும் தேவனுக்கு ஒரு பணியை செய்வதற்கு தேவன் ஒருத்தியை தெரிந்து கொண்டு இருந்தாலும் தேவனுடைய ஊழியத்திற்கு ஒரு நாம் அழைக்கப்பட்டு இருந்தாலும் அதற்கு முன்பதாக ஒரு காரியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன தெரியுமா? அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதா. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நாம் கவனிக்கக்கூடிய வார்த்தைகள்ல ஒன்று என்னவென்று சொல்லி சொன்னால் தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தை கிருபையின் காலம் என்று சொல்லி நாம் வர்ணிக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அப்பப்போது கிருபை கிருகை செய்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதத்தில் நீங்கள் அநேக வார்த்தைகளிலே கிருபை என்ற வசனத்தை அல்லாவிட்டால் வார்த்தையை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. மரியாதை தேவன் தன்னுடைய ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டிருந்தாலும் கூட இஸ்திரேலுக்குள்ளே நீ பாக்கியம் பெற்றவளப்பா, இஸ்திரேலுக்குள்ளே நீ நீதி உள்ள ஒரு வாழ்வை வாழ்ந்தவள், ஒரு பரிசுத்த வாழ்வை வாழ்ந்தவள் சரி, ஆனா நீ கிருபையை தேவனிடத்தில் இருந்து பெற்றிருக்கிறார். அப்படியானால் தேவனுடைய கிருபை நம்மளோடு இல்லாவிட்டால் நம்முடைய பரிசுத்தமும் நம்முடைய நீதியும் அவருக்கு எம்மாத்திரமாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஏனென்று சொல்லி சொன்னால், நாங்கள் பார்க்க போகிற சில சம்பவங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தேவனுக்கு முன்பாக அருமையாக வாழ்ந்த மனுஷர்கள் கூட என்ன சொல்லுகிறாள் தெரியுமா, உன்னுடைய கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உன்னுடைய கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, வரத்தை பெற்று, வல்லமையை பெற்று, நீதிமான் என்ற வாழ்வை பெற்று, பரிசுத்தவான் என்ற வாழ்வை பெற்று நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் தேவை, என்ன தெரியுமா, தேவனுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமே. இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும், எங்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும், எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய கிருபை, கிருபை என்பதை விளங்கப்படுத்த சொல்லி சொன்னா, அது தேவனுடைய மனதுருக்கமாக இருக்கிறது, தேவனுடைய அன்பாக இருக்கிறது. அவர் எங்கள் மீது கிருபை கொண்டிருக்கிறபடியால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவர் நம்மளோடு கிருபை கொண்டிருக்கிறபடியால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானா என்னுடைய நீதியில எதுவும் நடக்கல, என்னுடைய பரிசுத்தத்தில் எதுவும் நடக்கல, நடந்தது எல்லாம் எப்படி நடந்தது தெரியுமா, அவருடைய கிருபையினாலே நடந்தது. இன்னைக்கு மரியாதை அறியாத ஜனங்கள் கிடையாது, யோசேப்பை அறியாத ஜனங்கள் கிடையாது. மரியாள் தேவனுடைய சமூகத்தில் இருந்த பொழுது தேவனிடத்தில் இருந்து அவளுக்கு கிருபை தேவைப்பட்டது. கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. அதனாலே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவகுமாரன் நீ சுமந்து பெற்றெடுப்பாய். நாம் ஊழியம் செய்கிறபடியினால் அது என்னத்தான் செய்கிறோம் ஐயா, நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன்னு என்னத்தாலே எப்பா செய்கிறேன், என்னுடைய நீதி இல்லையா, என்னுடைய பரிசுத்தத்திலையா, என்னுடைய திறமை இல்லையா, என்னுடைய படிப்பிலையா, என்னத்தால செய்கிறோம். தேவனுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஐயா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த காரியத்திலையும் நாம் பெருமை பாராட்டது இருப்பமாதுக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இதுல எனக்கு பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லையே. உனக்கு கொடுத்திருக்கிற வாழ்வுல, உனக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்துல, உனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள்ல, உனக்கு கொடுத்திருக்கிற சொத்துக்கள்ல நீயும் நானும் பெருமை பாராட்ட ஒன்றும் கிடையாதுயா. தேவன் நினைத்தால் யோபுடைய வாழ்க்கை போல உன் வாழ்க்கையை தலைகளாய் மாற்ற முடியும். தேவன் நினைத்தால் யோபுடைய வாழ்க்கை போல உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்க முடியும் ஐயா. உனக்கு கொடுத்திருக்கிறது போதும் என்ற மனதோடு தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பியா. எனக்கு தந்திருக்கிறது போதும் ஆண்டவரே, எனக்கு நீ கொடுத்திருக்கிறது இவ்வளவும் போதும் ஐயா. என் பிள்ளைகளை அந்த அநாத மனத்துக்கு அனுப்பாதபடி பாதுகாத்துக் கொண்டீங்களே, அது போதுமாண்டவரே. என் குடும்பத்தை யுத்தத்தில் மாண்டு கொள்ளாமல் பாதுகாத்திரே, அது போதுமாண்டவரே. ஆனால் இதுவரைக்கும் போதும் என்று சொன்ன எந்த மனிதனையும் நாம் கண்டதில்லைங்க. எனக்கு இருக்கிறது போதுமப்பா, இதோடு காணும் எனக்கு என்று சொன்ன மனுஷனை நாம் கண்டதில்லை. மரியாதை, நீ தேவனிடத்தில் இருந்து என்ன பெற்றாய், கிருபை பெற்றாயப்பா. புலம்பல் 3:22 வாசிங்கள், சீக்கிரமாக வாங்க. புலம்பல் 3:22,
நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை.
திருப்பி வாசிங்க,
நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை.
அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லையப்பா. நாங்கள் நிர்மூலமாகாது இருப்பதற்கு ஒரே ஒரு காரியம் இருக்கிறது, அது அவருடைய இரக்கம், அது அவருடைய அன்பு. என்னுடைய பரிசுத்தம் இல்லைங்க, என்னுடைய நீதி இல்லைங்க, என் ஊழியத்தில் இருக்கிற திறமை இல்லைங்க, நான் ஊழியம் செய்கிறபடினாலும் இல்லைங்க. அவருடைய மகத்துவமான இரக்கம், அவருடைய மகத்துவமான கிருபை என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதே, அதனால் அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது,
நாங்கள் சாகாமல் இருப்பதும்
கர்த்தருடைய கிருபையே,
நாங்கள் மரித்து போகாமல் இருப்பதும். ஐயா, உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லையப்பா, ஒன்றுமே இல்லை. ஏன் பெருமை பாராட்டுறோம்? ஏன் அவருடைய கிருபை இல்லாவிட்டால் இன்றைக்கு நானும் நீயும் இல்லப்பா, வாழ முடியாது, இருக்க முடியாது, மாண்டு போயிருப்போமே. புலம்பல் புலம்புகிறாய், என்ன சொல்லுகிறாய்? ஐயா வாசிங்கத,
நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே,
அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையப்பா. அவர் என் மீதும் உன் மீதும் பாட்டின இரக்கம், பாராட்டின அன்பு, அது ஏராளமானதையா. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமா இருக்கிறதோ அவ்வளவுத்துக்கு அவர் கிருபை இருக்கிறதா, அவ்வளவுத்துக்கு அவருடைய இரக்கம் இருக்கிறதா? ஐயா, இது ஒரு மனுஷன் பாராட்ட முடியுமா? இது ஒரு மனுஷன் பாராட்ட முடியுமா? சங்கீதம் 32:10 வாசிங்க.
துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவன் கிருபை சூழ்ந்து கொள்ளும்.
திருப்பி வாசிங்க.
துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும்.
துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் இருக்கிறது, கர்த்தரை நம்புகிறவனுக்கோ தேவனுடைய கிருபை என்ன செய்யுமாம்? சூழ்ந்து கொள்ளும். தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும், தேவனுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும். ஐயா, செய்ய வேண்டியது ஒரு காரியம் இருக்கிறது, கர்த்தரை நம்புங்க, தேவனை நம்புங்கப்பா. மனுஷனை நம்பி மாண்ட காலம் போதும், பணத்தை நம்பி மாண்ட காலம் போதும், சொந்தம் பந்தத்தை நம்பி மாண்ட காலம் போதும். இனிமேல் நம்பத்தக்க ஒரே ஒருவர் இருக்கிறார், அவரிடத்துல என்னிடத்திலையும் உன்னிடத்திலையும் இல்லாத ஒரு காரியம் இருக்கிறது, என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபை. ஒருவரிடத்திலும் இல்லாத ஏராளமான இரக்கம் என் ஆண்டவரிடத்தில் இருக்குதையா. சில வேளைகளில் நாம் நினைப்போம், அவர்கள் என்னை இரக்கம் பாராட்டவில்லையே, அவரிடத்தில் இருந்து எனக்கு இரக்கம் கிடைக்கவில்லையே, அவரிடத்தில் இருந்து எனக்கு அன்பு கொடுக்கப்படவில்லையே என்று சொல்லி நாம் யோசிக்கலாம், சிந்திக்கலாம். ஐயா, கர்த்தரை நான் நம்புகிற பொழுதோ என் தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறதா? யாரே என்னையும் உன்னையும் தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறதாம். ஐயா, நாம் என்ன நினைக்கிறோம்? எனக்கு எங்களுக்கு தெரிந்தவர்கள், நாம் பேசுகிறவர்கள், நாம் பழகுகிறவர்கள், எங்களுக்கு முக்கியமானவர்களிடத்தில் இருந்து எனக்கு என்ன வேண்டும்? இரக்கம் பாராட்ட வேண்டும், என்னை கரசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், என்னை கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். ஆனா ஆனா தேவனை நம்பையா, கர்த்தரை நம்பு, அவர் உன்னை கைவிட மாட்டார், அவருடைய கிருபையானது உன்னையும் என்னையும் சூழ்ந்து கொள்ளுமே. சங்கீதம் 57:3 வாசிங்க. சங்கீதம் 57:3 வசனத்தை வாசிங்க.
என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார், தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார்.
திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க.
என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி
என்னை விழுங்க பார்க்கிறவர்கள்
என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி,
அவர் பரலோகத்தில் இருந்து எனக்கு என்ன அளிக்கிறாரா? உதவி செய்கிறார்,
என்னை ரட்சிப்பார்
என்பது என்ன தெரியுமா? என்னை பாதுகாக்கிறார், என்னை விடுவிக்கிறார், என்னை விடுதலை செய்கிறார்.
தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார்.
தேவன் தன்னுடைய கிருபையை, தேவன் தன்னுடைய இரக்கத்தை என்ன செய்வாரா?
அனுப்புவார்,
எனக்கு அனுப்புவார். ஐயா, எப்பொழுது தெரியுமா? எப்பொழுது தெரியுமா? நான் நம்பினவர்கள் என்னை விழுங்க பார்க்கிற பொழுது. உலகத்தில் இருக்கிறவர்கள் என்னை விழுங்க பார்க்கிற பொழுது தேவனிடத்தில் இருந்து ஒத்தாசை வருகிறது, ரட்சிப்பு வருகிறது. மேலாக தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம் என்னையும் உன்னையும் சூழ்ந்து கொள்ளுகிறதையா. நீங்க எவ்வளவுத்துக்கு கிருபையை குறித்து விவரிக்கிறீங்களோ, அல்லாவிட்டால் எவ்வளவுத்துக்கு கிருபையை குறித்து அறிவுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனா அந்த கிருபைதான், அந்த இரக்கம்தான், அந்த அன்புதான் பரலோகத்தில் இருந்து தேவகுமாரனை பூமிக்கு அனுப்பியது என்பதை நாம் மறந்துவிட முடியாது, மறந்துவிடவே முடியாது. பாருங்க 66:20 வாசிங்க. சங்கீதம் 66:20.
என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
கிருபையை என்னை விட்டு
விலக்காமல்
இருமாண்டவர். ஐயா, உன்னுடைய ஜெப கோரிக்கையிலே நீ ஜெபம் பண்ணுகிற பொழுது உன் ஆண்டவரை பார்த்து இப்படிப்பட்ட ஜெபங்களை நீங்கள் ஏறெடுத்திருக்கிறீங்களா? ஆண்டவரே, உன்னுடைய கிருபையை என்னை விட்டு எடுத்துறாதேம்மப்பா. கிருபை போச்சுன்னா எல்லாம் போச்சு ஐயா. கிருபை போச்சுன்னா உன்னால நீக்க முடியாது. கிருபை போச்சுன்னா உன்னால வாழ முடியாது. கிருபை போச்சுன்னா உன்னால ஊழியம் செய்ய முடியாது. கிருபை போச்சுன்னா உன் குடும்பத்தை நடத்த முடியாது. ஐயா, ஆண்டவரே, அந்த கிருபை என்னை விட்டு விலகாமல் இருக்கிறேன். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
என் ஜெபத்தை தள்ளாமலும்,
என் ஜெபத்தை அவர் தள்ள மாட்டார்.
தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
கிருபையை, இரக்கத்தை என்னை விட்டு தள்ளாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இத்தனை கால வருஷங்களும் தேவனோடு நாம் வருகிறோம், தேவனோடு நாம் நடக்கிறோம், தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம், தேவனை துதிக்கிறோம், நாங்கள் வாழ்றோம் ஐயா. நாங்கள் தவறாத ஒரு நேரம் இருந்தது இல்லையா? ஆனா அவருடைய கிருபி அவரை விட்டு எடுக்கலையே. நாம் அவருக்கு எழும்பாத நேரம் இருந்தது இல்லையா? ஆனா அவர் அவருடைய கிருபி எங்களை விட்டு எடுக்கலையே. அவருக்கு எதிராக நாங்கள் செய்யாத காரியங்கள் இருந்தது இல்லையா? ஆனால் அவர் எங்களுடைய கிருபியை எடுக்கவில்லையே. இன்று வரைக்கும் என்னை வாழ வைத்திருக்கிறாரே. என் விண்ணப்பத்தை கேட்கிறவரே, என் கிருபியை எடுக்காது இருக்கிறவரே, உங்களுக்கு மகிமை உண்டாவதாகப்பா. பூமியிலே ஒருவரை நான் நம்புகிற பொழுது, ஒருவரே அளவுக்கு அங்காலே நான் நம்புகிற பொழுது, நான் தகாத காரியங்களை செய்துவிட்டால் அவருடைய கரங்கள் மாறிவிடும், அவருடைய கரங்கள் எடுக்கப்பட்டு விடும், அவர்கள் தள்ளி நடப்பார்கள். ஆனால் என் ஆண்டவரோ, அவர் மனுஷன் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் என் ஆண்டவரோ, நான் வாக்கு கொடுத்து நான் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல என்று சொன்னாரே. அதனால அவர் என்ன தெரியுமா செய்கிறார்? சரிப்பா, நான் கிருபியை மாத்திரம் எடுக்க மாட்டேன், கிருபியை மாத்திரம் நான் தள்ளிவிட மாட்டேன், எடுக்கவே மாட்டேயா. நாங்க ஆராதனையிலே தேவனை ஆராதிக்காத நேரங்கள், தேவனை கனம் பண்ணாத நேரங்கள், தேவ ஊழியத்தை செய்யாத நேரங்கள், தேவாலயத்துக்கு வராத நேரங்கள், ஜெபக்கூட்டங்களுக்கு வராத நேரங்கள், நாங்கள் பேசாத காரியங்களை பேசுகிற பொழுதெல்லாம் தேவனுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதையா? இல்லையோ நாம் எப்பொழுதோ மரித்து போ, எப்பொழுதோ நாம் மரித்து போயிருப்போம், எப்பொழுதோ நாம் மாண்டு போயிருப்போம். தேவனுடைய கிருபை மாத்திரம் எங்களை நடத்தாவிட்டா, தேவனுடைய கிருபை உங்களுக்கு தெரியுமா, நான் பின்னுக்கு வரேன். மோசே கூட தேவ ஜனங்களை நடத்துகிற பொழுது இந்த கிருபை வேண்டுமப்பா. 103 சங்கீதம் 11 வசனத்தை வாசிங்கள்.
பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கு.
திருப்பி வாசிங்க, திருப்பி வாசிங்க.
பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது.
பூமிக்கு வானம் எவ்வளவு தூரம் ஐயா? யா சொல்லுங்க, பூமிக்கு வானம் எவ்வளவு தூரம் சொல்லுங்க ஐயா. நாம எல்லாம் பேசுறோம், நாம எல்லாம் கதைக்கிறோம், ஏதோ எல்லாம் சொல்றோம், தத்துவம் பேசுறோம், வைராக்கியம் பேசுறோம், அது பேசுறோம், இது பேசுறோம், நல்லது. ஆனால் பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதப்பா, அவ்வளவுத்திற்கு அவருடைய கிருபை இருக்கிறதா? யாருக்கு இந்த கிருபை? தேவதூதர் இல்லக்கா? யாருக்கு இந்த கிருபை? பரலோகத்திற்கா? யாருக்கு இந்த கிருபை? எனக்கும் உனக்கும், கர்த்தரை நம்புகிற உனக்கும் எனக்கும் தேவன் கிருபையை வைத்திருக்கிறாராம். அவருடைய அளவு என்ன தெரியுமா? வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ அவ்வளவுக்கு. உங்க பிள்ளைகள் மீது உங்களுக்கு நீங்க எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, தாய் தன் பாலகனை மறந்தால் நான் ஒண்ணு மறக்க மாட்டேன், நான் ஒண்ணு மறக்க மாட்டேப்பா. ஏன் தெரியுமா, வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில தாய்மார் திரும்புகிறதை நான் பார்க்கிறோம் இல்லையா. சாலமோனுடைய சமூகத்திலே ரெண்டு தாய்மாய் வந்திருந்து பிள்ளையை வெட்டு கொடுத்திருக்க ஒருவர் ஒப்பு கொடுத்தார், அவர் தந்த பிள்ளையை அவவே கொண்டு போட்டும் சொல்லுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பல இடங்களில் என்ன செய்கிறார்கள், கஷ்டமோ துன்பமோ துயரமோ அவர்கள் திரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். இதை கண்ட ஆண்டவர் தான் அதை சொன்னாரோ எனக்கு தெரியல. என்னச்சுன்னா தாயுதன் பாலகனை மறக்கிற நாள் வந்தாலும் வானத்தையும் பூமியையும் அது இவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் கிருபையை வைத்திருக்கிற நான் உன்னை மறப்பதில்லையப்பா, உன் பிள்ளைகளை மறப்பதில்லை, உன் குடும்பத்தை மறப்பதில்லை, உன் சந்ததியை நான் மறப்பதில்லையப்பா. கிருபை கிருபை அநேகர் வரத்திற்காக வேண்டி ஜெபம் பண்ணணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அற்புதம் அடையாளத்துக்கு நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணதை கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. ஆசீர்வாதத்திற்காக வேண்டி நான் ஜெபம் பண்ணிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா ஆனா என் குடும்பத்தை கிருபை மூடணும் பாஸ்டர் என்று ஜெபம் பண்ணவர்களை நான் அறியேன். என் ஊழியத்திலே தேவனுடைய கிருபை நிறைந்திருக்கணும் பாஸ்டர் என்று சொல்லி ஜெபம் பண்ணவர்களை நான் அறியேன். ஆனால் என் வாழ்க்கையிலே வல்லமை வேண்டும், வரங்கள் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, வரம் இல்ல ஆட்டு நீ நடக்கலாம், ஆசீர்வாதம் இல்லாட்டு நீ நடக்கலாம், ஆனால் தேவ கிருபை இல்லாவிட்டோ நீ மாண்டு போய் விடுவாயப்பா. உன் குடும்பம் மாண்டு போய்விடும், உன் பிள்ளைகள் மாண்டு போய் விடுவார்கள். கர்த்தரை நம்பு, அப்பொழுது தேவனுடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும் ஐயா, சூழ்ந்து கொள்ளும், சூழ்ந்து கொள்ளும், உன் குடும்பத்தை சூழ்ந்து கொள், உன் பிள்ளைகளை சூழ்ந்து கொள். வேறு காரியங்கள நம்பிக்கை வைத்து விட்டு உங்கள் பிள்ளைகளுக்காய் தேவனை நோக்கி பார்ப்பது என்ன? கர்த்தரை நம்பு, தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தரை நம்பு. ஐயா அவர் கற்பனை பண்ணிப்பார், ஒரு மனிதன் ஒரு நூலை தொங்கிக் கொண்டு நிற்கிறான், அந்த நூல் அறுகிற பொழுது அந்த மனிதன் விழுந்து மரிப்பான் என்னொரு கற்பனை அவன் கண் முன்னாக வைத்துக்கொள். அந்த நூல் என்ன தெரியுமா, அதுதான் தேவனுடைய கிருபை. கடைசியிலே கை கொடுப்பது அதுதான், கடைசியிலே கை கொடுப்பது அதுதான் ஐயா. பணம் இல்ல, பட்டம் இல்ல, படிப்பு இல்ல ஐயா. படிப்பு தப்பு கிடையாது, படிப்பு தப்பு கிடையாது, நல்லாய் படிக்கணும். தெய்வத்தை மறந்த படிப்பு உனக்கு என்னத்துக்கு ஐயா, அதுல என்னத்தை தான் காணப்போகிறார். நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட சந்திர மண்டலத்தில் இருந்து பார்த்து சொன்னாராம் தெய்வம் இருக்குதுன்னு சொல்லி. எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும், எல்லாத்துக்கும் ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல காலத்திலே நல்ல நேரத்திலே தேவனை நம்பினால் உனக்கு நல்லது, இல்லையோ ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும் ஐயா. நல்லாய் படிங்க, ஆனால் கர்த்தரை மறந்தால் உன்னை விட்டு கிருபை எடுத்துக் கொள்ளப்படும். ஒரு வாலிப தம்பதிகள் அவர்கள் சபைக்கு வந்து போன நாட்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, ஆண்டவருக்குள்ளே ஊழியம் செய்யுங்கள் சொல்லி ஊக்குவித்தோம். அந்த தம்பதிகளாக அவர்கள் திருமணம் செய்து நல்லா ஓடுகிற காலம் ஓடிட்டு சொல்லி அவர்கள் ஊக்குவித்தோம், பல காரியங்களை சொல்லிக் கொடுத்தோம். கேட்கல, கேட்கல. அந்த காலங்களில் பிரசங்கப்பட்டது கூட அநேக காரியங்கள் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணப்பட்டது. ஆனால் ஒரு காலம் வந்தது, ஒரு நேரம் வந்தது, என்ன தெரியுமா, ஒரு காரில் போகிற பொழுது ஒரு ஆக்சிடென்ட் ஆனார். அவர் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அவருடைய கால் எல்லாம் கிப்ஸ் பண்ணி தூக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே எங்களுடைய போதகர் அங்கே கடந்து சென்றதை எனக்கு நான் இடத்துல இருந்தபடினாலே நான் அறிந்திருக்கிறேன். கொண்டு போன இடத்துல அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இண்டையில இருந்து இந்த கிராமம் முழுத்தலுக்கு நான் தான் சுவிசேஷம் சொல்லுவேன். இதைத்தான் முதல்லையும் நாம் சொன்னோம் பாரு, இதைத்தான் முதல்லையும் நாம் சொன்னோம். அந்த மனுஷன் கிப்ஸை கலட்டி விட்டு எழும்பி நடந்து துள்ள தொடங்கி விட்டார் இல்லையா, நான் நினைச்சு சரியா போச்சு இல்லையா, அவன் பாவி கிப்ஸ் போட்டு இயத்தி வச்சிருக்கான், இவன் பாவி இறங்கி நின்று துள்ளுறான், நமக்கு கிடுகிடன்றது இல்லையா, ஏதாவது நடந்து விட்டா அந்த ஆக்சிடென்ட் சரியான பாரதூரமான ஆக்சிடென்ட். நான் உங்களுக்கு இதுல அறவாசி கதை சொல்லவில்லை, அது சரியான பாரதூரமான ஆக்சிடென்டா இருந்தபடியினாலே நாங்களும் அங்க என்ன நடக்கிறது போகிறதுன்னு சொல்லி தெரியாமல் அந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணோம் இல்லையா. ஆகையினால நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன் ஐயா, நமக்கு இன்னைக்கு எல்லாம் இருக்கிற பொழுது ஐயா ஊழியம் செய்யுங்க மாட்டேன், சபைக்கு வாங்க மாட்டேன், காரியத்தை செய்யுங்க மாட்டேன், அதை செய்யுங்க மாட்டேன், யோ பயப்படாத, உனக்கு கிருபை இருக்கும் வரைக்கும் நீ துள்ளலாம், ஆடலாம், பாடலாம், குதிக்கலாம், ஆனால் அந்த கிருபையிலேயே நீ ஒரு நாள் பிடித்துக் கொண்டு இருக்கிற பொழுது நீ அதனுடைய வலிமை என்னன்னு சொல்லி அறிந்து கொள்வாய். தாய் எதுவரைக்கும் இருப்பார்கள், தகப்பன் எதுவரைக்கும் இருப்பார்கள், நண்பர்கள் எதுவரைக்கும் இருப்பார்கள், சொத்து பத்து எதுவரைக்கும் இருக்கும், என்னெல்லாம் நம்மிடத்தில் இருந்தாலும் எதுவரைக்கும், அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, 103:11
பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது.
அவ்வளவு பெரிதாயிருக்கு யாருக்கு, அவர்களுக்கு பயப்படுகிறவர்கள் மேலேயா. நான் நினைக்கிறேன் ஒரு வசனத்தை விட்டுனு தெரியல, 1000 தலைமுறைக்கு கிரியை செய்கிற கிருபை செய்கிறவராய் இருக்கிறார்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த வசனத்துல பிற்பகுதி என்ன சொல்லுதுன்னு சொல்லிச்சு, யோ அவர் தாய் தகப்பனுடைய காரியத்தை பிள்ளை இடத்திலே கேட்பாருன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 1000 தலைமுறைக்கு அவர் கிருபை செய்வாரா. நல்ல தாய்மாரே, நல்ல தகப்பன்மாரே, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை வைத்து விட்டு கடந்து செல்லுங்கள், கடந்து செல்லுங்கள். நீதிமொழிகள் 14:22,
தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு.
திருப்பி வாசிங்க,
தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு.
ஐயா உன் வாழ்க்கையிலே நன்மையை சிந்தி, நன்மையை யோசி, நல்லதை நினைத்தரல, நல்லதை குறித்து யோசியப்பா, ஏ அப்பொழுது கிருபை சூழ்ந்துகள். அதில் மேற்பக்கம் என்ன சொல்லுகிறது,
தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ,
தீமையை யோசிக்கிறவர்கள் தவறி விடுவார்கள், ஆனால் நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபை இருக்கிறதப்பா, கிருபை இருக்கிறது. அவர் தேவனை அறிந்த மனுஷனாய் மனுஷியாய் நீ இருந்தா தீமையை யோசியாத, தீமையை யோசியாத, நன்மையே யோசி, நன்மையே சிந்தி, நன்மையே பேசு. எனக்கு தெரியும் இப்படிப்பட்ட சத்தியங்கள் கடினமான சத்தியங்கள் ஐயா. ஏன்னா வேதம் சொல்லுகிற சத்துருக்களை சிநேகி, சத்துருக்களை சிநேகி அப்பா, சிநேகி எப்படி ஆண்டவரை, இல்ல சிநேகி எப்படி ஆண்டவரை. உனக்கு கிருபை வேணுமா, உன் குடும்பத்தை கிருபை சூழணுமா, உன் பிள்ளைகளை கிருபை சூழணுமா, 1000 தலைமுறைக்கு தேவன் கிருபை செய்யணுமா, சிநேகி, சிநேகி, சிநேகி. 147:11 வாசிங்கள்,
தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார்.
திருப்பி வாசிங்க,
தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார்.
தேவனுக்கு காத்திருங்கப்பா, அப்பொழுது அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா, என் மீதும் உங்கள் மீதும் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் பிரியப்படணும்னு சொல்லி, ஆண்டவர் விரும்பணும்னு சொல்லி, மோசையோட பேசியது போல என்னோட பேசணும்னு சொல்லி எல்லாம் நாம ஜெபம் பண்றோம். தனித்துவமாய் பேசினீரே, முகமுகமாய் பேசினீரே, நண்பனை போல பேசினீரே என்று சொல்லி எல்லாம் நாம் ஜெபம் பண்றோம், நல்லது. ஆனா தேவனை நாம் எவ்வளவுத்திற்கு நேசிக்கிறோம், அவருடைய கிருபை அப்ப சூழ்ந்து கொள்ளுமா, நான் எவ்வளவுத்துக்கு நேசிக்கிறேன் அப்ப அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. ஐயா அங்கு இங்கு அங்கு இங்கு புலம்புகிறதை விட்டுடுங்கப்பா. நான் அன்போடு உங்களுக்கு சொல்றேன், தயவாய் உங்களுக்கு சொல்றேன், அங்கு இங்கு புலம்புறதை விட்டுடுங்க, தேவன் மீது அன்புள்ளவர்களாய் இருங்கப்பா, அப்பொழுது தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. கிருபை சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது நீ நடப்பாய், நீ வாழுவாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ தேவனோடு உறவாடுவாய், தேவனுடைய இரக்கத்திற்கு பாத்திரவானாகுவாய். ஆகையினால தேவனுடைய அன்பு, தேவன் மீது அன்புள்ளவர்களாய் சிநேகிங்கப்பா. ஆதியாகமம் 39 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 21வது வசனத்தில் இருந்து வாசிங்க.
கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் ஜோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்ததெல்லாவற்றையும் ஜோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை.
21வது வசனத்தை திருப்பி வாசிங்கள்.
கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார்.
யோசேப்பினுடைய சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியம். பரிசுத்தத்திற்கு சவால் விட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். அவனுடைய தகப்பன் தன் மகனை ஆசீர்வதிக்கிற பொழுது எப்படி சொன்னான் தெரியுமா? இவன் கனிதரும் திராட்சை செடி. யோசேப்பு மற்றது எல்லாத்துக்கும் வேற விதமா ஆண்டவர் தாப்பன் ஆசீர்வச்ச தெரியுமா? நீங்க பாருங்க, என்ன தண்ணீரை போல தளம்பினவன் அவர்த்தன். அநேகர் இப்படி தான் தளம்பிட்டே இருக்க வேண்டியதான் வாழ்க்கை பூரா இல்லையா? ஆனா யோசேப்பை பார்த்து என்ன தெரியும்? அவன் கனிதரும் திராட்சை செடி. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஒருவரும் காணாத இடத்திலே பாவத்திற்கு சவால் விட்ட தேவனுடைய மனுஷன். அவனுடைய சம்பவம் ஆச்சரியமானது. சொந்த சகோதரர்கள் சகோதரனை வித்தார்கள். சொந்த சகோதரர்கள் சகோதரனை வித்தார்கள். தகப்பனிடத்தில் இருந்து சகோதரர்கள் அவனை பிரித்தார்கள். கொஞ்சம் சிந்திங்கப்பா, கொஞ்சம் யோசிங்க. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு சும்மா 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 அங்கங்க குண்டூசி விழுந்தோருனே நாம துள்ளி எழும்புறோம். பெருசா எல்லாம் சொல்றோம், பெருசா எல்லாம் கதைக்கிறோம். ஐயோ என்று சொல்லா, ஏதோ பெருசா நாங்கதான் அன்பும் பாசமும் ஏதோ பொங்கி இருதயம் உடம்பெல்லாம் ஓடுற மாதிரி நாம நடந்து கொள்றோம். நல்லது. ஆனா கொஞ்சம் சிந்தி, ஆனா கொஞ்சம் சிந்தி. யோசேப்புடைய தகப்பனிடத்தில் இருந்து யோசேப்பை பிரித்தார்கள். பிரித்தவர்கள் என்ன செய்தார்கள்? யோசேப்பை வித்து போட்டார்கள். வித்து போட்டது மாத்திரமல்ல, யோசேப்பு தன் சொந்த தேசத்தில் இருந்து வெளியேற்றப்படுகிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இவ்வளவு காரியத்திலையும் இந்த மனுஷன் யாரிலையும் கோபமாயிருந்தான் சொல்லி எங்கேயும் எழுதப்படலை. கோபமாயிருந்தான் சொல்லி எங்கேயும் எழுதப்படலை. மூர்க்கமாக இருந்தான் சொல்லி கவலைப்பட்டு ஏதோ புலம்பி அடித்து செய்ய வேண்டிய காரியங்களில் இருந்து தவறினான் என்று சொல்லி கூட எழுதப்படலை. அந்த மனுஷன் போய் சொந்தம் பந்தத்தை விட்டு, இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு சொந்தத்தை குறித்து பந்தத்தை குறித்து பெருமை பாராட்டுவர்கள் எத்தனை பேர்! சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, பணம் இருக்குது, பட்டம் இருக்குன்னு சொல்லி எல்லாம் இந்த தேசத்துல ஜெர்மன் நாட்டு ஜனங்கள் மத்தியில இந்த நாட்டிலே நடந்து கொண்டு இருக்கிறவர்கள் என்ன தெரியும் உங்களுக்கு? சொந்த பிள்ளைகள் தாயகப்பனை சுட்டுக் கொள்ளுகிறார்கள். ஜெர்மன்ல நடக்குது ஐயா, என்ன செய்தீங்களோ எனக்கு தெரியாது. தேவையில்லாததெல்லாம் பார்த்து கதைச்சிட்டு இருக்கிறோம். தேவையானது யாரும் பார்ப்பதும் இல்லை, கதைப்பதும் இல்லை. பிள்ளைகள் தாய் தகப்பனை, தாய் தகப்பன் பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள். காலம் இது. இதெல்லாம் வருகைக்கு அடையாளம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை குறித்து நான் யோசித்து ஆண்டவரை ஏதாவது நானும் பேசுவேமான்னு சொல்லி. இதெல்லாம் அடையாளம் எதற்கு தெரியுமா? அங்கே பார்த்தால் காய்ச்சல் துரத்தி 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 அது உலக பூர்வமாக எல்லாம் பரவி கொண்டு வருது. பாருங்க அந்த காய்ச்சல் ஒரு நாள் வந்துட்டா காணும், பரப்புது இல்லையா? இது எல்லாம் எதற்கு அடையாளமாம்? சொந்த சகோதரர்கள் சொந்தம் பந்தம் எல்லாம் மாறி நடக்கிற காலத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். யோசேப்பு என்ன செய்தான்? வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கான். பாருங்க, அங்க போனாலும் கூட அவன் வேலை செய்த இடத்திலே அவனுக்கு உபத்திரவம். அவன் வேலை செய்கிற இடத்துல என்ன நடக்கிறது? வீணான பிரச்சனைகள். அவனுக்கு அதற்கும் சம்பந்தமே கிடையாதப்பா. சில வேளைகளிலே உண்மையாய் நடக்கிற மனுஷர்களுக்கும் சோதனைகள் உருவாக்கப்படுகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. விளங்குறதா? அதனால அப்படிப்பட்ட பிரச்சனைகளை தாறுமாறாக நீ கதைக்க கூடாதுன்றதுக்கு நான் சொல்றேன். யோசேப்பு வேலை செய்த இடத்துல என்னையா நடந்தது? அவன் என்ன செய்தான்? ஒண்ணுமே செய்யலையே. தேவனுக்கு பயப்படுகிற நான் அப்படி செய்யலாகாது. நீ இதுவரைக்கும் செய்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்து செய்யக்கூடிய காரியங்கள் ஆண்டதை யோசி. யோசி சிந்தி, நான் தேவனுடைய மனுஷன், இந்த காரியங்கள் நான் செய்யலாமா, பேசலாமா, நடக்கலாமா, போகலாமா, வரலாமா? யோசி சிந்தி. யோசிப்பு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, வீணான பழி, வீணான பழி. ஐயா, இன்றைக்கு உனக்கும் வீணான பழிகள் இருக்கலாம், வீணான பிரச்சனைகள் இருக்கலாம், வீணான காரியங்கள் எங்கள் மீது வரலாம். யோசியாதப்பா, உன்னையும் குறித்து யோசியாதப்பா. ஏன் என்று சொல்லி சொன்னால், வீணாக உன் மீது பழி சுமத்துகிற பொழுது தேவனுடைய கிருபை உன்னோடு இருக்கும் என்பதை நீ மறக்காதப்பா, மறக்காத. யோசேப்பு எல்லாராலும் தள்ளிவிடப்பட்டு புறந்தேசத்திற்கு போய் அங்கேயும் தள்ளிவிடப்பட்டு அவன் இப்பொழுது இருக்கிற இடம் எங்க தெரியுமா? செயல்ல இருக்கிறான்ப்பா, செயல்ல இருக்கிறான். யாரு? தேவனுக்கு பயந்த மனுஷன். யாரு? தகப்படை கனம் பண்ணின மனுஷன். யாரு? சகோதரர்களை நேசித்த மனுஷன். யாரு? தேவனுக்கு காரியத்தை செய்கிற மனுஷன். யாரு? உத்தமமாய் தேவனுக்கு முன்பாக நடந்த மனுஷன். இப்பொழுது எங்க இருக்கிறான்? செயல்ல இருக்கிறான். தயவு செய்து அன்ப சொல்ற ஒரு காரியம் பாருங்க, ஏதாவது ஒரு காரியம் சொல்லிச்சுன்னா வேதம் சொல்லுகிறது தீர விசாரிக்காமல் கதையாதே என்று சொல்லி. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நன்மைக்கும், சபையின் வாழ்வின் நன்மைக்கும், உன்னுடைய வாழ்வின் நன்மைக்கும் நான் சொல்லுகிற காரியம் ஒன்றே ஒன்று, ஒரு காரியம் நடக்குமே ஆனால் அதை குறித்து தீர விசாரியாமல் பேசாத, பேசவே பேசாத. அது நீ தேவனுடைய மனுஷன் என்பதை காண்பிக்கும், நீ தேவனுடைய மனுஷி என்பதை காண்பிக்கும். அதனால இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜெயிலுக்குள்ள கொண்டு போய் போட்டுட்டாங்க. போடுகிற பொழுதுதான் இந்த வசனம் அங்கே வருது. அதை வாசிங்க, இப்பொழுது 21வது வசனமா வாசிங்க.
கர்த்தர் யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி.
யோசேப்போட இருந்தா?
கர்த்தர் யோசேப்,
நீ இருந்தியா? நான் இருந்தனா? கர்த்தர் இருந்தார் ஐயா. கர்த்தர் தேவன் இருந்தார், தேவன் இருந்தார் ஐயா. நீ இன்னைக்கு ஒரு துன்பத்தில் போய்கிட்டு இருக்கலாம், துயரத்தில் போய்கிட்டு இருக்கலாம். உனக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன், என்ன தெரியுமா? நீ தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தால் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் தெரியுமா? யோசேப்போட கர்த்தர் இருந்தார் என்பதை பின்னுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க, முன்னுக்கு காணல, முன்னுக்கு காணல. தன்னுடைய சகோதரர்கள் யோசேப்போட கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி இருந்தா வித்திருப்பாங்களா? அழைச்சிருப்பாங்களா? செய்ய மாட்டாங்களே. பின்னுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க, பின்னுக்கு பயந்து 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 பயந்தே அவன் காலத்தை ஓட்டிட்டாங்க. பாரு, யோசேப்பு கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவர் மேல் கிருபை வைத்து. யோசேப்போட தேவன் இருந்தார் உண்மைதான் ஐயா, ஆனா தேவன் என்ன செய்தார் தெரியுமா? கிருபை வைத்திருந்தார். ஐயா, உன் வாழ்வே நீ எந்த துன்பத்தில் நடந்து சென்றாலும் ஒன்றை அறிந்துகொள், தேவன் உன் மீது கிருபை வைத்திருக்கிறார். தேவன் உன் மீது கிருபை வைத்திருக்கிறார். ஐயா, உன் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், உன் சபை வாழ்க்கையாக இருக்கலாம், உன் ஊழிய வாழ்க்கையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நான் தேவனுடைய சமூகத்தில் இருந்து அன்பாயும் ஆதரவாயும் சொல்லுகிற வார்த்தை என்னவெனில், தேவனுடைய கிருபை உன்னோடு இருக்கிறது என்பதை மறந்துடாத. நம்பினவர்கள் கைவிடலாம், நம்பினவர்கள் ஒதுக்கிவிடலாம், அநியாயமான காரியங்கள் உன் வாழ்க்கையிலே நீ சகிக்க வேண்டி இருக்கலாம், பொய்யான காரியங்கள் உன் வாழ்விலே வரலாம். வந்து என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். நான் எனக்கு ஒரு காரியம் வச்சிருக்கிறேன், வேணுமானால் நீங்களும் பிரயோசனப்படுத்துங்கள். உண்மையில்லாத ஒரு சம்பவத்தை நான் விசாரிக்க விரும்புவதில்லை. விளங்குதா என்ன சொல்றேன்னு சொல்லி நான் உங்களை விளங்குபடுத்துறேன். யோசேப்பு வந்து அங்கிடத்துல சொல்றாருண்டு வைங்க, தாசன் எனக்கு ஒரு பொய் சொல்லி விட்டாருன்னு சொல்லி அப்படியே வைத்திருங்க. அதை நான் கேள்விப்பட்டு நான் அந்த பொய்யை சொல்லவில்லை என்று சொல்லி சொன்னால் நான் அதை விசாரிக்க முற்படுவதே கிடையாது. அதை நான் விரும்புவதும் கிடையாது. ஏன் என்று கேட்கிறீங்களா? உண்மையில்லாத எந்த காரியமும் கனநாளைக்கு நின்று பிடியாது. உண்மையில்லாத எந்த காரியமும் காற்றோடு போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உண்மையில்லாத எந்த காரியத்திற்கு நீ எழும்ப வேண்டியதில்லை, விட்டுவிடு, அது காற்றோடு போய்விடும். அது என் வாழ்க்கையிலே நான் விரும்புகிற ஒரு காரியம், அதை கைப்பிடிக்க விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உண்மையில்லாத ஒரு காரியத்தை வைத்து கிண்டி கிளறி அதில் நாலு கதை கதைச்சு நாலு ஒட்டி ஒரு முட்டி இதெல்லாம் தேவையே இல்லை. பாருங்க, தேவனுடைய கிருபை என்னோடு இருக்கும் வரைக்கும் நடந்து சார், எவ்வளவு தூரம் தேவனுடைய கொண்டு போக விரும்புகிறாரோ, உன் குடும்பத்தை கொண்டு போக விரும்புகிறாரோ, உன் பிள்ளைகளை கொண்டு போக விரும்புகிறாரோ, அவ்வளவு தூரம் நடந்து சார், தேவனுடைய கிருபை உன்னோடு வரும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் தேவனுடைய கிருபை உன்னை விட்டு என்னை விட்டு இந்த சபையை விட்டு விலகவே விலகாதப்பா, விலகவே விலகாது. கிருபையின் அடித்தளத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கிருபையினுடைய பலம் என்ன என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள, இன்னைக்கு அநேகருக்கு வல்லமை விருப்பம், வரங்கள் விருப்பம், அபிஷேகத்திலே துள்ளி குதிப்பது விருப்பம், தப்பானது கிடையாது. ஆனால் கிருபையினுடைய தளம் என்ன? கிருபையினுடைய தாக்கம் என்ன? கிருபை எவ்வளவுக்கு ஒரு மனுஷனை நடத்தி செல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உன் குடும்பத்துக்கு கிருபை இல்லைன்னு சொல்லிச்சுன்னா கஷ்டப்படுவாப்பா, கஷ்டப்படுவாய். யாத்ராமம் 33 அதிகாரம், இது பெரிய சம்பவம் பாருங்க. ஆனாலும் ஒரு வாத்தியை வாசித்து நான் இந்த சம்பவத்தை விளக்கிறேன் பாருங்க. மோசே, யாத்ராமம் 33:17 வாசிங்கள்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார்.
திருப்பி வாசிங்க.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார்.
மோசே மலையில ஏறி தேவனோடு பேசுகிற பொழுது நல்ல ஜனங்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? கன்றுக்குட்டியை உருவாக்கி விட்டார்கள். இன்றைக்கு கன்றுக்குட்டியை நாம் உருவாக்காவிட்டாலும் ஏதோ ஒன்று உருவாக்கி விடுகிறோம். விளங்குறதா? மோசே மலையில இறங்கி வருகிற பொழுது கீழே என்ன இருக்கிறது? கன்றுக்குட்டி தான் தெய்வம், இதைத்தான் ஆராதிங்கள்னு சொல்லி ஒரு கூட்டம் எழும்பி விட்டது இல்லையா? அதை கண்ட மோசே ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களோட நான் வரலப்பா, வந்தா அழிச்சே போடுவேன் இந்த ஜனத்தை. ஆண்டவரை சொல்ற இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவங்களுக்கு வேணாம், உருவாக்குறத குறிச்சு உண்டாக்குறது குறிச்சு விசனப்பட்டாராம் ஆண்டவர். மோசே வந்து என்ன சொல்ற? தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் வரணும், என்னோட தொடர்ந்து என்னோட நீர் வரணும். ஆண்டவர் சொன்ன, நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன்ப்பா, வந்தா இந்த ஜனங்களை அழிப்பேன். ஆண்டவரே நீ தேவன் இல்லையா? நீர் வாக்குப்படுத்த வாக்குத்தத்தம் கொடுத்த நீர் இல்லையா? நீர் எப்படி வராம இருக்க முடியும்? நீர் வரவேன். ஆண்டு வச்சினார், அவர் தூதன் அனுப்புறேப்பா, அவனோட போய் சேர்ந்துக்க. எப்படியாவது தூதனை அனுப்புறேன், அவனோட போய் சேர்ந்துக்க. பழைய பாட்டிலே கிருபை குறித்து வாசிப்பது அரிது, கிருபை கிரியை செய்கிறது என்பது அரிது. ஆனா முக்கியமான இடத்துல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கிருபை அங்கே இருக்கிறது நான் பார்க்கக்கூடியதாக இருக்க. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார்.
அதுக்கு 14 வசனத்தில் இருந்து வாசிங்க. இது கணக்க வாசித்தா நல்லா இருக்கும் பாருங்க, அந்த டைம் இல்ல, நீங்க வாசிங்க. 14 வசனத்தில் இருந்து வாசிங்க.
அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாம போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாமதிலும் எனக்கும் உமது இனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருகிறதுனால் அல்லவா? இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசுவாசித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது.
விருப்பம் என்ன இருந்தது? ஆண்டவர் வருகிறார், ஓகே, ஆனா உம்முடைய கிருபை எங்களோடு வரணும். ஆண்டவர், இந்த ஜனங்களை நான் தொடர்ந்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லிச்சுனால், என்னுடைய ஊழியத்தை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இந்த ஜனங்களை நான் சொன்ன உடைய கானான் தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவரே நீர் கிருபையினால் எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், நீ சொன்ன வார்த்தையின்படி நான் செய்கிறேன். இன்றைக்கு நீ செய்கிற ஊழியத்தை உன் பலத்தில் செய்கிறாயா? நீ இன்றைக்கு தேவனுக்கு நீ செய்கிற காரியங்களை உன் பலத்தில் செய்கிறாயா? இல்லாவிட்டால் ஆண்டவரே உன்னுடைய கிருபை இல்லாவிட்டால் என்னால் எதுவும் செய்ய முடியாதப்பா, செய்ய முடியாது, செய்ய முடியாது. நிர்விசாரமாக செய்கிற ஊழிய நாட்களை குறித்து நீங்கள் பின்பாக கவலைப்படுவீர்கள். நிர்விசாரமாக செய்கிற ஊழிய நாட்களை குறித்து நீங்கள் பின்பாக கவலைப்படுவீர்கள். மோசே சொன்னான், ஆண்டவரே கிருபையானது என்னோடு வந்து சென்று சொல்லி சொன்னா இந்த ஜனங்களை நான் கொண்டு செல்றேப்பா, நடத்தி செல்றேன் ஆண்டவரே. நீ எங்க சொல்லிடுறோ அந்த இடத்துக்கு கொண்டு போறேன் ஆண்டவரே. தேவனுடைய கிருபை இல்லாமல் தயவு செய்து தேவனுடைய ஊழியத்தை செய்யாதீங்க. தேவனுடைய கிருபையை வேண்டி விரும்பி தேவனிடத்தில் விண்ணப்பித்து அதை பெற்றுக்கொள்ளாமல் தயவு செய்து தேவ ஊழியத்தை செய்யாதீங்க. அது எந்த ஊழியம் என்பது கேள்வி கிடையாது. அது எந்த ஊழியம் என்றது கேள்வி கிடையாது. கூட்டுறதுல இருந்து சகல விதமான ஊழியங்களும் தேவனுக்கு முன்பாக அது பரிசுத்தமாக இருக்கிறது என்றது வேதம் சொல்லுகிறது. என்ன தெரியுமா? பலிபிடம் என்று குறிக்கப்படுகிறது. பலிபிடத்திலே விறகு வைக்கிறவர்களும் ஆசாரியர்கள், விறகு கொண்டு போகிறவர்களும் ஆசாரியர்கள். புதிய ஏற்பாட்டிலே நீங்க எல்லாரும் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் செய்கிற எந்த ஊழியமாக இருந்தாலும் அதை கவனத்தோடும் விருப்பத்தோடும் தேவனுடைய கிருபையோடும் செய்ய நாடுங்கப்பா. மோசே தேவனுடைய மனுஷன். நான் யோசித்தேன், மோசே இவ்வளவு காலம் ஊழியத்தை செய்து வந்தால் அவனுக்கு ஒரு அனுபவம் இருக்க தனி வேணும். இந்த அனுபவத்தில் கொண்டு சென்றிருக்கலாமே. இன்னைக்கு நாங்களும் அப்படித்தான் சில வேலைகளை செய்ய நினைக்கிறோம் இல்லையா? ஓ, எங்களுக்கு அனுபவம் இருக்குது இல்லையா? நாங்க செய்வோம். மோசேக்கும் ஒரு அனுபவம் இருக்கிறது இல்லையா? அஞ்சு பேரா பத்து பேரா அவன் நடத்தினா ஒரு தேசத்தையே இழுத்து கொண்டு வர்றான். இவ்வளவு நாளும் கொண்டு வந்து இவ்வளவு பிரச்சனைக்குள்ளாக கடந்து வந்து கடைசியில சீனாமலையில நின்று பேசுற மோசே தேவனோடு போய் பேச போக ஜனங்கள் எல்லாரும் எழும்பி நின்றாங்களா? அவங்களோட வாசஸ்தலங்கள்ல எழும்பி நின்றாங்களா? மோசே வந்து சொல்லி இங்க வாரும் ஆண்டவரே, சரி நீர் வராட்டிக்கு இருவிங்க. ஆண்டவர் சொன்னது நான் வரமாட்டேப்பா, இரு மோக்க, பிரச்சனை இல்லை, எனக்கு அனுபவம் இருக்குது. இத்தனை வருஷம் காலமாக எங்களை கொண்டு நடத்தினீர் எனக்கு தெரியாதா? மலையை கண்டால் அடிக்க சொல்லுவீர், கல்லை கண்டால் பேச சொல்லுவீர், எனக்கு தெரியாதா? கம்பத்துக்கு போட சொல்லுவீர், நான் வார், நான் கொண்டு போறேன் ஆண்டவரே. இன்னைக்கு அநேகருடைய ஊழியங்கள் இப்படித்தான் இருக்கிறது இல்லையா? அநேகர் செய்கிறதும் இப்படித்தான் இருக்கிறது இல்லையா? ஏதோ செய்யணும் என்றது. ஐயா, ஊழியம் என்பது தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டியது ஒன்று. தேவனால் விரும்பப்படுத்துகிற நீ செய்கிற காரியத்தை தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அதுக்கு பெயர் ஊழியம் கிடையாது. ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லையா? சவுலை ராஜாக்குமா ராஜாவாக்குமென்று கத்துவார்கள். அதுக்கு பிறகு கல்லறிய போறோம்னு சொல்லி நிற்பார்கள். எல்லாம் ஜனங்கள் செய்வார்கள், தப்பே கிடையாது. ஆனா ஆனா நான் தேவனுக்கு ஊழியம் செய்தால் அதிலே தேவன் பிரியப்பட வேண்டும், அதிலே தேவன் மகிழ வேண்டும். அது நானா இருக்கலாமப்பா, அது நீங்களா இருக்கலாம் ஐயா. தேவன் பிரியப்பட வேண்டும். இந்த ஆராதனை எதற்கு நாம் செய்கிறோம்? ஏன் செய்கிறோம்? ஏன் செய்கிறோம்? தேவனை மகிமைப்படுத்த. என்னையும் உன்னையும் ரட்சித்த தேவன், என்னையும் உன்னை மீட்ட தேவன், என் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளையும் வாழ வைத்திருக்கிற தேவன், அந்த தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. மோசே, ஆண்டவரே நீரும் உம்முடைய கிருபையும் என்னை சூழ்ந்து கொள்ள வேண்டும். ஐயா, உங்களுடைய தனிப்பட்ட ஊழியத்திற்காக வேண்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை உம்முடைய கிருபையினால் இடைகட்டுங்கப்பா, இடைகட்டுங்க, இடைகட்டு. அது இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அது இன்னும் பெருக வேண்டும் ஆண்டவர். இதனால பலர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கப்பா, ஜெபம் பண்ணுங்க. அது சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் சொல்லி தான் கதையாதீங்கப்பா. எதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுல உண்மையா இருந்து செய்யுங்க. அதை தேவன் ஆசீர்வதித்தார் சொல்லி சொன்னா ரம்யம் ஐயா, ரம்யமாக இருக்கும்ப்பா, சந்தோஷம், மகிழ்ச்சி. மோசே சொன்னான், ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு அனுபவம் இருக்குதுதான்ப்பா, எனக்கு ஜனங்களுக்கு பிரசங்கிக்க தெரியுமாண்டவரே, எனக்கு ஆராதனை செய்ய தெரியுமாண்டவரே, அதனால நீ நிறம் நான் கொண்டு போறேன், ஜனத்தை நான் நடத்திட்டு போறேன். மோசே என்ன தெரியுமா, இல்லை ஆண்டவரே, கடைசி வரைக்கும் நீரே இந்த ஜனங்களை நம்பல, நான் எப்படி நம்பி போறது, போகவே மாட்டேன், போகவே மாட்டேன். உண்டு நீர் உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக போகணும், உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளணும், இது ரெண்டும் நடக்கும் சொன்னா நீர் எங்க போக சொன்னாலும் நான் வாராண்டவர வாரே. யோசிப்போடு தேவனுடைய கிருபை இருந்தபடியினால் தேவன் அவனை வழிநடத்தி வந்தார். மோசையோடு தேவனுடைய கிருபை இருந்தபடியினால் தேவன் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களையும் நடத்தி கொண்டு வந்தார் என்பதே உண்மையாகும் இல்லையா? மூன்றாவது ஒரு காரியம், ஆதியாகமம் ஆறாவது அதிகாரம் ஐந்தில் இருந்து வாசிங்கள். ஆதியாகமம் ஆறாவது அதிகாரம்,
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது.
அப்படியே வைத்து ஏழாவது அதிகாரம் முதல் வசனத்தையும் வாசிங்கள். இருக்க
கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன்.
ஆண்டவர் நீதிமானாக கண்டார் உண்மைதான், அந்த நீதிமானுக்கும் தேவனுடைய கிருபை தேவைப்பட்டது என்பதை மறந்துவிடக்கூடாது. நோவா நீதிமான் தான், ஆனால் அவனுக்கும் தேவனுடைய கிருபை தேவைப்பட்டது. ஐயா இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆண்டவர் படுகிற பாடை பாருங்க, இந்த ஜனங்களை நான் உருவாக்கியதை குறித்து நான் கவலைப்படுறேப்பா, ஏன் இவங்க பாவம் செய்து கொண்டே இருக்கிறாங்க, நிறுத்துற மாதிரியே கிடையாது. அவருடைய பாவம், அந்த பாவம் வானத்து வரைக்கும் போச்சுதான் இல்லையா? ஆண்டவர் நான் இந்த ஜனங்களை எல்லாம் அழிக்க போறேன், இந்த ஜனங்களை எல்லாம் அழிக்க போறேன். ஆனா 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 நோவாவுக்கோ நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஐயா நாங்க இந்த பாவமான உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்க, நாங்க இன்னும் பரலோகம் போகல, நாங்க ஒருத்தர் இன்னும் பரலோகம் போகல, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நாங்க பரலோகம் போகலப்பா, இந்த பூமியில இருந்துக்கிற பாவமான இந்த உலகத்துல இருக்க. சோதோம் குமாராவில நடந்ததெல்லாம் நடக்குமா? நடக்குமா? கிறிஸ்துவின் வருகையின் நாட்கள்ல அதைவிட மோசமாக இருக்குமாம். ஆண்டவர் அங்க நடந்ததுக்கே ஜனத்தை அழிக்க போறேன்னு சொல்லி சொன்னார், அதைவிட மேல நடக்க போகிறதுக்கு என்ன செய்வார்? இந்த பூமியில பாவமான இந்த பூமியில நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க. நோபாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. எனக்கு உனக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை இருக்கிறதா? ஏன் சொல்லி சொன்னால், நாங்க இந்த பாவமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அந்த பரம பேழைக்குள்ள போகும் வரைக்கும் தேவனுடைய கிருபை நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த பரம பேழை இன்றைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், நாளை இன்றைக்கு இருக்கலாம், ஆனால் அது வரும் வரைக்கும், அந்த பரமராட்சியம் வரும் வரைக்கும், அந்த பரலோகராட்சியம் வரும் வரைக்கும், அந்த எக்காலதனி ஊதும் வரைக்கும் எனக்கும் உனக்கும் தேவனுடைய கண்ணிலே கிருபை கிடைத்திருக்கிறதா? மனிதர்கள் மத்தியிலே நாம் தயவை பெற்றிருக்கிறோம், கிருபியை பெற்றிருக்கிறோம், என்னத்தையாவது பெற்றிருக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் தேவனிடத்திலே, உன் ஆண்டவரிடத்திலே, ஐயா உன் தேவனிடத்திலே தயவை பெற்றிருக்கிறாயா? கிருபைக்கு பிற்பாடு சொல்லப்படுகிறது, அவன் நீதிமானாய் வாழ்ந்தான், அவன் உத்தமனாய் வாழ்ந்தான், அதனால அவனுடைய குடும்பத்திற்கு தேவனுடைய கரத்திலே தேவனுடைய கண்ணிலே கிருபை கிடைத்தது. ஐயா நோவா தன் குடும்பத்தோடு பேழைக்குள்ளே கடந்து சென்றான், நோவா தன் குடும்பத்தோடு பேழைக்குள்ளே கடந்து சென்றான், நீயும் நானும் குடும்பமாக பரலோராட்சியம் போவோமா, தேவராட்சியத்தை சந்திப்போமா இல்லைன்னு சொல்லிச்சுனால், குடும்பத்திலே ஒருவர், குடும்பத்திலே இருவர், குடும்பத்திலே மூவர் என்று சொல்லி தேவராட்சியத்தில் நாம் கடந்து செல்வோமா. கர்த்தருடைய கண்களே உனக்கும் எனக்கும் கிருபை எப்பொழுது கிடைக்கிறதோ, ஐயா நோவாவுக்கு கிடைத்த கிருபை அவர்கள் பிள்ளைகளை மூடிட்டு, ஐயா உனக்கும் எனக்கும் கிடைக்கிற கிருபை உன் குடும்பத்தை மூட வேண்டும், உன் குடும்பத்தை தேவராட்சியத்துக்குள்ளே கொண்டு போய் செல்ல வேண்டும். ஐயா உன் பிள்ளைகளை குறித்து சிந்திங்க, யோசிங்க, நன்றி யோசிங்க. நான் சொல்றதை கொஞ்சம் இருதத்திலே எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகள் ஆராதனைக்கு வருவதையும் போகிறதையும் கவனமாய் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு சிலருக்கு இந்த அளவில் பிள்ளைகள் இருக்கலாம், அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. வளர்ந்து வருகிற நாட்கள் இருக்கிறது, வளர்ந்து போற நீ இந்த வயதுல எப்பொழுது வளைக்கிறாயோ அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகிற நாட்கள் இன்னைக்கு பாருங்க. அதனால வளர்ந்த பிள்ளைகளை குறித்து நான் ஒன்றும் சொல்ல வரவில்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் சொல்லி சொன்னால், உங்கள் பிள்ளைகளை எங்களை விட உங்கள் பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி உங்கள் விருப்பமா இருக்கும் என்றதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது இல்லையா. ஆகையினாலே வளர்ந்த பிள்ளைகளும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் இங்க பாருங்க. வளர்ந்த பிள்ளைகள் வாலிபர்கள் ஆராதனைக்கு வா சொல்லிச்சுன்னா ஒன்று வரமாட்டேன்னு தான் நிற்கும். ஆனா நீ அதோட நின்று விடாத, நீ அதோட நின்று விடாத, திரும்ப கேள், திரும்ப பேசு, திரும்ப கதை, திரும்ப பேசு, திரும்ப கேள், தப்பு கிடையாதையா. நீ தேவ ராஜ்யத்தை காணும் வரைக்கும் உன் பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி எடு, முயற்சி எடு, முயற்சி எடு. இல்லையோ இல்லையோ அதற்கு நீயும் முன்மாதிரியாயிரு. இல்லையோ ஒரு காலமும் ஒரு நேரமும் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே நடக்கிற பிள்ளைகளை நினைத்து மற்றவர்களை அலட்சியமாய் எண்ணி விடாதிருங்கள். காலம் திடீரென்று மாறும், நேரம் திடீரென்று மாறும், கர்த்தருடைய கையிலே எல்லாம் திடீரென்று மாறும். ஐயா பெருமை பாராட்ட உனக்கு ஒன்றுமே கிடையாது. கர்த்தரிடத்திலே நடத்து, பிள்ளைகளை நடத்து, ஆலயத்திற்கு கொண்டு வா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட அவங்களுக்கு ஆலயத்துக்கு கொண்டு போனாங்க பாருங்க. வா ஐயா வா பின்னால வா. எல்லாம் கஷ்டம் தாங்க, ஆனா தேவனுடைய கிருபை உன்னை சூழ்ந்தா அது உன் குடும்பத்தையே சூழணும், உன்னை சூழ்ந்தா அது உன் பிள்ளைகளையும் சூழணும். ஆயிரம் தலைமுறைக்கு அவர் கிருபை செய்கிற தேவன் அல்லவா. அதே நேரத்தில் ஆயிரம் தலைமுறைக்கும் உன் தகப்பன் தாய் செய்ததையும் விசாரிப்பேன் என்று சொல்லி விட்டார். எனக்கு அதை வாசிச்சுட்டு இதை வாசிச்சு விருப்பமே இல்லாம போயிட்டு இல்லையா. முன்னுக்கு நல்லதா ஒன்றை போட்டுட்டு பின்னுக்கு என்ன மண்ட போட்டா எப்படியா நான் வாசிக்கிறது இத. ஆயிரம் தலைமுறைக்கு நான் கிருபை செய்கிற தேவன், ஆனால் உன் பிதாக்களை காரியத்தில் உன் பிள்ளைகிடத்துல கேட்பேன் சொல்லி அழப்பா ஐயையா. அதனால நான் என்ன சொல்றேன் தெரியுமா, நல்ல தாய்மார்களே நல்ல தகப்பன்மார்களே, நீங்கள் செய்கிற காரியங்களை தேவன் உங்கள் பிள்ளைகிடத்திலே கேட்காத படிக்கு தேவனுடைய கிருபையை நாடுங்கள், தேவனுடைய கிருபைக்குள்ளே வாழுங்கள், தேவனுடைய கிருபைக்குள்ளே அமிழ்ந்திருங்கள், தேவனுடைய கிருபை உங்கள் வீடு முழுத்திலும் சூழ்ந்து கொள்ள விட்டு விடுங்கள். தேவனுடைய கிருபைக்குள்ளே நீங்கள் வாழுகிற பொழுது எதுவுமே நடக்காதப்பா. உன் பிள்ளைகளுக்கும் ஒன்று நடவாது, உனக்கும் ஒன்று நடவாது. அப்படித்தான் நடந்தாலும் சடுதியிலே தேவன் நன்மையை செய்வார், சடுதியிலே தேவன் எழுந்தருள்வார். இங்க நீங்கள் பார்த்த பாத்திரங்கள்ல ஒன்றையும் தேவன் கைவிடல பாருங்க, ஒன்றையா போனா போகுதுன்னு சொல்லி கைவிடல, எல்லாத்தையும் கவனம் உள்ளவளா இருந்த காலமும் நேரம் யோசிப்புக்கு ஒரு காலம் வைத்திருந்தார், அந்த இடத்துல தேவன் வெளிப்பட்டார் பாருங்க. மோசேக்கு ஒரு காலம் வைத்திருந்தார், அந்த இடத்துல வந்து நின்றார் பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த காலத்திலையும் அந்த நேரத்திலையும் அது வரைக்கும் எல்லாரும் சோதனைக்குள்ளாகத்தான் கடந்து சென்றார்கள். ஆகினாலே நீ நிற்பது, நீ வாழுவது, நீ நடப்பது எல்லாமே தேவனுடைய கிருபை தானப்பா. ஆகையினால பரலோகம் வரும் வரைக்கும் பரமராட்சியம் வரும் வரைக்கும் தேவனுடைய கிருபைக்குள்ளே மறைந்திருங்கப்பா. தேவனுடைய கிருபைக்குள்ளே உங்கள் குடும்பங்களை மூடுங்கப்பா. உங்கள் தேவ கிருபைக்குள்ளே உங்கள் ஊழியங்களை மூடுங்கப்பா. தேவ கிருபைக்குள்ளே உங்களுடைய சபையை நீங்கள் மூடுங்கப்பா. தேவ கிருபைக்குள்ளே உங்கள் பிள்ளைகளை மூடி வளைங்கப்பா. விசுவாசனவன் வஞ்சாத படிக்கு தேவ கிருபையினாலே உங்களுடைய வாழ்க்கையை மூடுங்கய்யா, மூடுங்க. மூடுங்க. ஆண்டவர் தாமே உங்களை கிருபை நிறைந்த வாழ்வினாலே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலுயா 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 ஹாலலுயா. கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருப 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 கிருப